மேலை நாட்டவர் பலரும் நம் கலாச்சாரத்தை கற்க விரும்பும் சமயத்தில் நமது நாட்டவர் மட்டும் கற்க விரும்பாதது ஏன்?
இன்றைய தலைமுறையிலே பெற்றோர்கள் செய்யக்கூடிய ஒரு பணி இது. அவர்கள் தங்களுடைய குழந்தைகளை 3 வயது முதலே அவர்கள் தலையெல்லாம் கிராப் வெட்டி வெளிநாட்டு பழக்க பிரகாரம் வருவதற்கு டாடா டாடியெல்லாம் சொல்லிக் கொடுத்து கையெல்லாம் அசித்து கொடுத்து போயிட்டு வருவதற்கு டாடா சொல்லியிருந்தெல்லாம் பழக்கம் படி கொடுத்து டாடா டாடி என்று தாய் தகப்பனாக சொல்லிக் கொடுப்பது, தாத்தா என்று கையை காட்டி கொடுப்பது போன்ற பலவித நிகழ்ச்சிகள் தான் பெற்றோர்களே இன்றைக்கு குழந்தைகளை தயாராக்குவதனாலே வந்த விபரீதம். அதனால பெற்றோர்கள் இவைகளெல்லாம் மனதிலே வைத்துக்கொண்டு நம்முடைய குழந்தைகள் ஆங்கிலத்திலே பேசட்டும் தவறல்ல, ஆனால் நம்முடைய கலாச்சாரத்தை விடாமல் நம்முடைய பழக்க வழக்கங்களை விடாமல் மொழி மேல் துவேஷம் இல்லாமல் விஷயத்தின் மேல் பற்றுக்கொண்டு நம்முடைய கலாச்சாரத்தின் மேல் பண்பாடு மேல் பற்றுக்கொண்டு எந்த மொழியா இருந்தாலும் அந்த மொழிக்கு ஏற்றவாறு நம்முடைய கலாச்சாரத்தை அழைத்துக் கொண்டு செல்வதுதான் உயர்ந்ததே தவிர மொழியின் ஆசையினாலே வேகத்தினாலே கலாச்சாரத்தை மாற்றிக்கொண்டு போவது எந்த வீட்டிலும் சரியில்லை. இது பெற்றோர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் குழந்தைகளை காக்க வேண்டியது, அதே போல் பள்ளிக்கூடத்திலும் இந்த நிலையை ஆசிரிய பெருமக்களெல்லாம் மாற்றி வளர்த்தி கொண்டு வர வேண்டிய ஒரு நிலை. ஆகவே பள்ளி கூடங்களில் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் இருவரும் நம்முடைய கலாச்சாரத்தின் மீதும் பண்பாட்டின் மீதும் பழக்க வழக்கங்கள் மீதும் ஆங்கிலமாக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் சரி என்ன பாஷை படித்தாலும் சரி பாஷையை காட்டிலும் அதில் உள்ள விஷயங்கள் முக்கியம் என்பதை கலாச்சாரம் பண்பாடு முக்கியம் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ற அந்த மொழியிலேயே அவர்களை தயாராக்குவது மிகவும் உசந்தது. இப்பொழுது கூட அமெரிக்காவிலே உள்ள நம்முடைய இந்திய குழந்தைகள்லாம் பலரை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தமிழே தெரிவதில்லை, ஆனால் நம்முடைய கலாச்சாரப்படி அவருடைய வாழ்க்கையும் கூட வாழ்த்து கொண்டு சில குழந்தைகள் அழைத்துக் கொண்டு எங்களிடம் காண்பிக்கிறார்கள். அப்படி அந்த ஊரிலே சென்று நம்முடைய கலாச்சாரப்படி ஆங்கில முறையிலேயே கூட அவர்கள் வளர்த்தாலும் கூட நம்முடைய கலாச்சாரத்தை மறவாமல் அவர்கள் எப்படி பழக்கப்படுத்துகிறார்களோ நம்முடைய ஊரிலே நம்முடைய பெற்றோர்கள் எல்லாம் நம்முடைய குழந்தைகளை நம்முடைய கலாச்சாரத்துக்கு ஏற்றவாறு அவைகளை பழக்குவது என்பது மிக கடினம் அல்ல. மொழியின் பெயரால் கலாச்சாரத்தை மாற்றுவது என்பது மிக தவறானது. ஆகவே மொழி என்பது ஒரு நாகரிகத்தின் பெயரால் வளரக்கூடியது, கலாச்சாரம் என்றால் பாரம்பரியத்தை நமக்கு காக்கக்கூடியது. அந்த பாரம்பரியத்தை விட்டுவிட்டு வெறும் மொழி மாத்திரம் இருந்தால் அதன் மூலம் நம்முடைய கௌரவம் பாரம்பரியம் நம்முடைய கௌரவம் எல்லாமே போய்விடுகிறது, நம்முடைய தேசத்தினுடைய குடும்பத்தினுடைய கௌரவம் கூட போய்விடுகிறது, மனோபாவம் கூட மாறிவிடுகிறது. ஆகவே மனோபாவம் கூட மாறாமல் நல்ல நிலை இருப்பதற்கு ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இந்த நல்ல பழக்கத்தை மொழியின் பெயரால் இந்த கலாச்சாரத்தை மாற்றாமல் நல்ல வழியிலே கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும்.
ஆசை பேராசை வேறுபாடு என்ன?
ஆசை இருந்தால்தான் ஒரு மனிதனே முன்னேற முடியும். 6வது 7வது போக வேண்டும் என்று ஆசை இருந்தால்தான் படித்து முன்னேறுவான். உத்தியோகத்திலிருந்து ஹிட்லர்களிலிருந்து மேனேஜர் ஆகணும்னு ஆசை இருந்தால்தான் வேலை முயற்சி செய்வான். ஆக ஆசை என்பது தவறு அல்ல, ஆனால் பேராசை என்பது தவறு. பேராசை என்பது என்ன? வேலையை செய்யாமலே படிக்காமலேயே நம்ம அடுத்த கிளாஸ் போடணும், உழைக்காதே அடுத்த மேல் ப்ரொமோஷன் பண்ணணும் என்று நினைப்பது பேராசை. உட்கார்ந்த இடத்திலே லாட்டரியிலேயே லட்சக்கணக்கான ரூபாய் வந்துவிட வேண்டும், உட்கார்ந்த இடத்திலேயே பல பேர் நம்மை கௌரவிக்க வேண்டும், இப்படி சோம்பேறித்தனமாக இருந்து கொண்டே ஆனால் பேராசைப்பட்டு கொண்டு அதற்காக தவறானவைகளை பயன்படுத்துகிறது, அதுதான் பேராசினால் வரக்கூடிய துன்பம். அதனாலே ஆசை தவறல்ல, அப்போதுதான் மனிதனை நல்வழிப்படுத்துவதற்கும் சோம்பேறி இல்லாமல் ஆக்குவதற்கும் வழிகோலாக உதிக்கும். ஆனால் பேராசி என்பது மனிதனுடைய புத்தியையும் மறைக்கும், அவனுடைய செய்களையும் மறைக்கும், அவனுடைய பாதையும் மறைக்கும், அதன் மூலம் அவனுக்கு பேரழிவையும் கொடுக்கும். ஆகவே பேராசி ஒரு நாளும் நமக்கு உதவாது. துரியோதன் தான் அதற்கு எடுத்துக்காட்டு. பேராசினால் அழிந்த துரியோதன் வம்சத்தையும் நாம் அப்பொழுது ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆசையினால் 5 வீடு இருந்தால் கூட போடும் என்று நினைத்தார்கள் பஞ்சபாண்டவர்கள். அவர்கள் இன்றும் என்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய வகையிலே அவர்களுடைய பேரும் புகழும் இருக்கின்றன. ஆக ஆசை தவறல்ல, 5 வீடு இருந்தால் போதும் நினைத்தார்கள் அவர்கள். அது போரும் ஒரு மனிதனுக்கு எத்தனை மனிதனுக்கு வாழ்க்கைக்கு தேவையோ அத்தனையோடு இருப்பது ஆசை. இதற்கு மேல் அதையும் கட்டி ஆள வேண்டும் என்று நினைப்பது பேராசை. ஆகவே மனிதனுக்கு எத்தனை தேவையோ உணவு உடை இருப்பிடம் போன்றவைகள் எத்தனை அவசியமோ அவைகளுக்காக முயற்சி செய்வது ஆசை. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவையில்லாதையும் எத்தனையோ யுக யுகத்துக்கு சேர்த்து வைக்கணும் என்று நினைப்பது பேராசை. அந்த பேராசை பேரழிவு கொடுக்கும். துரியோதன் போன்றவர்கள் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் ஆசை தப்பல்ல. பஞ்சபாண்டவர்கள் மூலமாக 5 வீட்டுக்காக கூட மெனக்கெட்டு கடைசியிலே அவர்கள் ராஜ்யத்தை கூட அடைந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல கருத்துக்களை நாம் தெரிந்து கொண்டு ஆசையோடு நல்ல பணிகளை செய்வோம், பேராசையை ஒதுக்கி தள்ளுவோம்.
இன்றைய மாணவர்களுக்கு அரசியலில் ஈடுபாடு தேவையா?
ஒன்றாவது முதல் அஞ்சாவது வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு பக்தி, தர்மம், நீதி, நல்லொழுக்கம் போன்ற நல்ல பண்புகளை மாத்திரமே போதிக்கும் பாடங்களை நாம் போதிக்க வேண்டும். ஆறு முதல் எட்டு வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சமூகியல், கணக்கு, சரித்திரம் போன்றவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். ஒன்பது முதல் பதினோரு பன்னெண்டு வரை படிப்பவர்களுக்கு எல்லா விஷயங்களையும் அவர்களுக்கு உலகாயத விஷயங்களை எல்லாவற்றையும் போதிக்கலாம். ஆங்கிலம், ஹிந்தி, பல மொழிகளைச் சேர்ந்த எல்லாவற்றையும், தமிழ் எல்லாவற்றையும் போதிக்கலாம். ஆனால் எந்த காலத்தை கொண்டும் சிறு வயதாகட்டும், பெரிய வயதாகட்டும், காலேஜ் ஆகட்டும், கல்லூரி ஆகட்டும், அரசியல் என்ற ஒரு தொடர்பே மாணவர்கள் அதிகளிடையே இருக்கக்கூடாது. இதற்காகவே பள்ளிக்கூடத்தில் பழங்காலம் தொட்டு ஸ்கவுட் பாய்ஸ் குரூப், என்சிசி குரூப், இந்த குரூப் எல்லாம் இருக்கிறது. அதுபோலவாக சமூக சேவை செய்து கொள்வது கற்றுக்கொண்டாலே போதுமானது. ஸ்டூடெண்ட்ஸ் பலவிதமான அமைப்புகள் வைத்திருக்கிறார்கள், இலக்கிய மன்றம் வைத்திருக்கிறார்கள். அதுபோல் இலக்கியத்தை வளர்த்துக் கொள்வதற்கும், பேச்சுகளை வளர்த்துக் கொள்வதற்கும், ஓவியங்களை வளர்த்துக் கொள்வதற்கும், பலவிதமான போட்டிகள் வளர்த்துக் கொள்வதற்கும் இலக்கிய மன்ற முறைகளை வைத்திருக்கிறார்கள். அதுபோல ஸ்கூல் பாய்ஸ் சேவைக்காக வைத்திருக்கிறார்கள். கொஞ்சம் பெரிய வயதானவுடன் என்சிசி வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் அரசியல் சார்பற்ற ஆனால் சமுதாய பணிக்காகவும், தன்னுடைய புத்தியையும் சக்தியையும் வளர்த்துக் கொள்வதற்காகவும் பலவித அமைப்புகள் இருக்கும் பொழுது புதிதாக அரசியலுடைய அமைப்புங்கிறது மாணவர்களுடைய தேவையே இல்லை. பெரியவர்களுக்கே இன்றைக்கு அரசியல் நிலை சரியாத சரியாத இல்லாத நிலையிலே மாணவர்களுக்கு இந்த நிலை தேவையே இல்லை. அது கிட்டக்கே வரக்கூடாது.
வினைப்பயன் விதிப்பயன் என்று வருந்தும் சூழலில் அதிலிருந்து மீள்வது எப்படி?
விதிப்பயன் வினைப்பயன் என்று ஒன்றுதான். நாம் எந்த வினை விதைத்தோமோ அதுதான் வினையாக வந்திருக்கிறது. எந்த வினை விதைத்தோமோ அதுதான் வினையாக வந்திருக்கிறது. அதாவது எதை நாம் செய்திருக்கிறோமோ அதுதான் திரும்பவும் நம் பலனாக வந்திருக்கிறது. எவ்வரி ஆக்ஷன் ரியாக்ஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. அதுபோல் ஒரு ஆக்ஷன் இருந்திருக்கிறது, அதுக்கே ரியாக்ஷனாக இப்பொழுது வந்திருக்கிறது. ஏதோ ஒன்று செய்திருக்கிறோம், செய்யாமல் இப்பொழுது ஒன்று வராது. செய்தது விதி, படுவது வினை. ஆகவே விதி வினை என்பது செய்தது விதி, அனுபவிப்பது வினை. விதியை செய்வது நாம் மாத்திரம் செய்யவில்லை, நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய புத்தி, நம்முடைய துராசை, இப்படி எல்லாம் நாலஞ்சு காலங்களாலே ஒரு விதி நம்மை ஆட்டிக்கிறது. அதனாலே நாம் சில தவறான பணிகளை செய்ய தோண்டிவிடுகிறது, அல்லது நல்ல காரியம் செய்ய தோண்டிவிடுது. விதி என்றாலே உடனே நாம் கெடுதலை மாத்திரம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல விதியும் இருக்கிறது, கெட்ட விதியும் இருக்கிறது. விதி என்பது கண்ணுக்கு தெரியாத முன்னாடி செய்த ஒரு நல்லதோ பொல்லாததோ கெடுதலோ நல்லதோ தர்மமோ அதர்மமோ ஏதோ ஒன்றை சொல்ல குறிப்பிடக்கூடியது விதி என்பது. அந்த வகையிலே நமக்கு தெரிந்தும் தெரியாமல் நம்முடைய சூழ்நிலையினாலே நல்லதும் செய்திருக்கலாம், கெடுதலும் செய்திருக்கலாம், நம்மளுக்கு புத்திபூர்வமாக செய்திருக்கலாம், புத்தி இல்லாமல் நம்முடைய சூழ்நிலாமல் செஞ்சிருக்கலாம். இப்படி எப்படி செய்திருந்தாலும் விதியினுடைய பயனாக ஒரு பலன் வந்தாக வேண்டும். விதிக்கு பலன் கொடுக்காமல் இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. அந்த வகையிலே நாம் செய்த விதி நல்லதோ கெடுதலோ தர்மமோ அதர்மமோ புண்ணியமோ பாவமோ அதற்கேற்றவாறு நாம் அனுபவித்தாக வேண்டும். அதுதான் வினை பயன். சுகமோ துக்கமோ கஷ்டமோ கவலையோ வருகிறது, சந்தோஷமோ வருகிறது. இதிலிருந்து மனிதன் மீள முடியாது. மனிதனுக்கு விதிப்பயனோ வினைப்பயனோ இல்லாமல் மனிதன் வாழ்வு என்பதே கிடையாது. ஆனானப்பட்ட மகா ஞானிகளாக இருந்தாலும் கூட அவர்களுக்கும் விதிப்பயனும் வினைப்பயனும் விடாது. ஆனால் சாமானிய மனுஷனுக்கும் ஞானிகள் மகான்கள் போன்றவர்களுக்கும் வித்தியாசம் என்னவென்றால், இவன் விதியினால் தான் வந்திருக்கிறது இந்த வினை என்பதை அறிந்து கொள்ளாமல் துன்பப்படுவான். மகான்கள் ஞானிகள் எல்லாம் விதியினாலே வந்திருக்கிறது, அறிவித்து போகிறோம், கொஞ்ச நாள் இருந்தால் அது மாறிவிடும் என்று பொறுமையோடு இருந்து அதை சமாளிப்பார்கள். விதியை யாராலும் தவிர்க்க முடியாது, குறைத்து கொள்ள முடியும். வெயிலிலே போகிறோம், சூடு தாங்கவில்லை. மழையிலே போகிறோம், சூடு தாங்க முடியவில்லை. அப்பொழுது குடையை பிடித்துக் கொள்கிறோம், வெயிலின் சூடு குறைகிறது. காலிலே செருப்பு போட்டுக்கிறோம், வெயிலின் சூடு குறைகிறது. குடையை பிடித்துக் கொண்டால், ரெயின் கோட் போட்டுக்கொண்டால் அப்பொழுது மழை வெயிலுடைய தாபம் குறைகிறது. நம்மளே இருந்தால் கூட நமக்கு மேலே ஒன்று போட்டிருக்கிறோமே குடையும் ரெயின் கோட்டு, அது தாங்கிக் கொள்கிறது. அதுபோன்று விதியும் வரக்கு விதியினால் வரக்கூடிய பயனை நிறையொருளும் நல்ல பழக்கமும் தைரியமும் பொறுமையும் நம்மிடையே இருந்தால் இந்த விதியினால் வரக்கூடிய வினைப்பயனை நாம் சமாளிக்க முடியும். அப்படி சமாளிக்கூடிய தன்மை இருந்தால்தான் மனித வாழ்விலே நாம் முன்னேற முடியும். விதி வந்துவிடுதே என்று பயந்து கொண்டு விட்டால் முன்னேறவே முடியாது. விதியை நாம் மதியால், இறை அருளால், நல்ல முயற்சியால் நல்ல சூழ்நிலையால் தைரியத்துடன் பொறுமையுடன் இருந்து முன்னேறுவதற்கு முயற்சி செய்தால் நல்வினை தீவினை இரண்டிலும் நாம் வெற்றி கண்டு இறையவளை அடைய முடியும்.
வினைப்படிதான் இன்ப துன்பங்கள் வந்து அமையும் என்றால் நாம் ஏன் இறைவனை வணங்க வேண்டும்?
வினை பயன்தான் நமக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் கொடுப்பதா இருந்தாலும் கடவுள் பூஜையின் மூலமாகத்தான் நமக்கு அந்த பலனில் வரக்கூடிய அமைதியும் சாந்தியும் கிட்டும். உதாரணமாக நாம் நல்ல பயன் செய்திருந்தோம், அதுக்கு நல்ல பலனும் கிட்டுகிறது வைத்துக் கொள்வோம். அப்படி நல்ல பயன் கிட்டினாலும் கூட மனதிற்கு அமைதியும் சாந்தியும் கிட்ட வேண்டும். இத்தனை நல்ல பலனை அனுபவித்து கூட மனதுக்கு அமைதி இல்லாமல் துன்பப்படுகிறார்கள். இதற்கு காரணம் என்ன? இறையர்கள் கொஞ்சம் குறைவு என்று. இறையர்கள் அங்கே நிறைந்திருக்கிறதோ அங்கே வினை பயன் கூட கீழே அமுங்கி போய்விடும், அடங்கி போய்விடும். ஆகவே துன்பம் வந்தவனுக்கு கூட மன அமைதி சாந்தி இருக்கிறது. பொருளாதாரத்தில் நல்ல மேம்பட்டவனு கூட மன அமைதி சாந்தி இல்லை. ஆக மன அமைதி சாந்திக்கு இறையொருள் தேவை, பொருளாதாரத்துக்கு தேவை முயற்சியும் விதியும். ஆக விதியின் பலன் நம்முடைய சுகதுக்கங்களுக்கு காரணமாக ஆனாலும் மன அமைதிக்கு காரணமானது இறையொருள். மன அமைதி இல்லாமல் எத்தனை சுகதுக்கங்கள் வந்தாலும் நமக்கு வாழ்க்கையிலே முன்னேற்றம் என்பதோ சந்தோஷம் என்பது கிடைக்காது. சாந்தமும் இல்லையா சௌக்கியமும் இல்லையது என்றார்கள். அந்த சாந்தியும் சௌக்கியம் வர வேண்டும் என்றால் இறையொருளால் ஒருவராலே தான் கொடுக்க முடியும். அது விதியினாலேயோ வினையினாலோ கொடுக்க முடியாது. அந்த விதியும் வினையும் நமக்கு பொருளாதாரத்தை கொடுக்கும், கெடுவுகளை அகற்றும், பரிபூர்ண சாந்தி அமைதிகளை கூடியவர் ஒரே ஒரு ஆண்டவர் ஒருவர் தான். அவருடைய திருவடியை நாம் பற்றி கொண்டால்தான் நமக்கு அமைதி சாந்தியும் சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த நிலையை நாம் எல்லோரும் உறுதியாக குரங்கு பிடியாக பிடித்துக்கொண்டு இறைவனுடைய திருவடியை அப்படி நாம் பக்தி செய்ய வேண்டும். குரங்கு மரத்துக்கு மரம் தாவும், சின்ன குரங்கு அதை கெட்டியாக பிடித்துக் கொள்ளும். எவ்வளவு தாண்டினாலும் கீழே விழாது அவ்வளவு கெட்டியாக பிடித்துக் கொள்ளும். அதுபோல் நாம் இறைவனுடைய திருவடியை கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு சோதனைகள் எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் இறைவனுடைய திருவடியை விடாமல் கெட்டியாக பிடித்துக் கொண்டால் நமக்கு எந்தவித துன்பங்களும் வராது. இந்த குரங்கு எப்படி கீழே வராமல் கெட்டியாக இருக்கும், அதுபோல் நமக்கு துன்பம் வராமல் பத்திரமாக வாழ்க்கையை நாம் அடைய முடியும். பூனையானது தன்னுடைய குட்டியை முகத்திலே வைத்துக் கொண்டு பத்திரமாக காப்பாற்றும். பூனை கடித்து விட்டால் விஷம், ஆனால் தன்னுடைய குட்டியை குட்டி போட்டவுடன் மிகவும் பத்திரமாக முகத்திலே வைத்து காப்பாற்றி பத்திரமான இடத்திலே வைக்கும். அதுபோல் குரங்கு பிடியா இறைவன் நாம் பிடித்து விட்டால் பூனை தன்னுடைய குழந்தையை காப்பது போல் இறைவன் நம்மை எல்லாம் காப்பாற்றுவான் என்பது மர்க்கட நியாயம், மார்ஜால நியாயம் என்று சொல்வார்கள். அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே குரங்கு போல் சபலம் இல்லாமல், குரங்கு போல் பெரிய குரங்கை சின்ன குரங்கு பிடிப்பது போல் இறைவனுடைய பிடிக்க வேண்டும். பூனை போல் பிடுங்காமல் பூனை போல் பத்திரமாக குழந்தையை காப்பதிலே நாம் இணைந்து கொண்டிருந்தால் வாழ்க்கையை நடத்தினால் நமக்கு இறைவன் அருளால் எல்லா நாளும் கிடைக்கும். அப்படிப்பட்ட இறைவனை நாம் திருவடியை தொழுவதன் மூலம் மனவிதி சாந்தியும் கிடைக்கும். வினைப்பயன் மூலமாக பொருளாதார ஏற்றமோ தாழ்வோ கிடைக்கும். ஆனால் மனவிதி சாந்தியும் இறைவர்களால் தான் கிடைக்கும். அதற்காக தான் இறைவழிபாடு இன்றைய மேலும் சொல்லப்படுகிறது.